ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஒருமைப்பாட்டு சுற்றுலா மேற்கொண்டிருக்கும் அருணாச்சல பிரதேச மாணவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். நாடு முழுவதும் தரமான பாதுகாப்பான சாலை போக்குவரத்தை உறுதி செய்யுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பான பொது நிர்வாகத்திற்கு செயற்கை நுண்ணறிவுடன் மனித நுண்ணறிவையும் இணைப்பது அவசியம் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே சீனாவின் உஷ் ஹாங் செங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஒருமைப்பாட்டு சுற்றுலா மேற்கொண்டிருக்கும் அருணாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது குடியரசுத் தலைவர் மாணவர்களை ஊக்குவித்தார். கல்வி மற்றும் கலாச்சார ரீதியாக மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த சுற்றுலா மாணவர்கள் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் மக்களையும் அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்துள்ளது. நாடு முழுவதும் தரமான பாதுகாப்பான சாலை போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அமைச்சர்கள் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து கட்டமைப்புகளை விரிவுபடுத்தவும் மேம்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் நெருங்கிய ஒத்துழைப்பு தேவை என வலியுறுத்தினார். சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கொள்கைகளை வகுப்பது, மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சாலை வசதியை மேம்படுத்துவது போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். சிறப்பான பொது நிர்வாகத்திற்கு செயற்கை நுண்ணறிவுடன் மனித நுண்ணறிவையும் இணைப்பது அவசியம் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று திறன் உருவாக்கத்திற்கு செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பிலான பயிலரங்கில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு வலிமையான தொழில்நுட்பமாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை மனிதர்களின் வழிகாட்டுதலுடன் பின்பற்றுவதன் மூலம் அதன் பயன்பாட்டை சிறப்பானதாக மாற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திறன் உருவாக்கத்துடன் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைப்பது பற்றி கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பல்வேறு சாதனங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இவை விரைவான திட்டமிடலுக்கும் பல்வேறு அமைச்சக சேவைகளை மேம்பட்ட வகையில் வழங்குவதற்கும் உதவிகரமாக உள்ளன என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான இறுதி விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இந்த மனுக்கள் மீதான கோரிக்கைகள் அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பிரபாஸ்பட்டினத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக சிறப்பை விளக்கும் சுவாபிமான் பர்வ் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவில் மீது நடத்தப்பட்ட பலமான தாக்குதலுக்கு பின் மீண்டும் புது வடிவம் பெற்று மக்களின் ஆன்மீக வலிமையை உணர்த்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள ஜோதிர்லிங்கத்தின் 72 மணி நேர ஓம்கார பூஜை தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அமலாக்க இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறது. அரசியல் உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு சோதனை நடத்தப்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைக்கும் தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும், அரசியல் கட்சி அலுவலகங்கள் எதிலும் சோதனை நடத்தப்படவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. வந்தது. முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி காவல்துறையினர் மற்றும் பிற அதிகாரிகளோடு வரும் வரை சோதனை அமைதியான முறையில்தான் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கண்ணியம் மிக்க செயல்பாடுகளும் தேசப்பற்றும் நம் ஒவ்வொருவரையும் பொறுப்பு மிக்க குடிமகனாக உருவாக்கும் என விமானப்படை தலைமை தளபதி ஏர்ஷீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ளும் தேசிய மாணவர் படையினரிடம் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்காக நமது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு மாணவர்களிடம் எப்போதும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை நாட்டிற்காக நாம் செய்யும் பணியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குடியரசு தின விழாவில் பல மாநிலங்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்துவதாகவும் ஏர்ஷீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் கூறினார். மக்கள் அனைவரும் தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று 49வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், புத்தகங்கள் விலை மதிக்க முடியாத சொத்தாக உள்ளன என்றார். புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க மாநில அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார். இந்தியா வளமான வளர்ச்சியுடன் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்து வருவதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கோபால் கிருஷ்ண அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக பொருளாதாரம் பல்வேறு சவால்களையும் கடுமையான அரசியல் நெருக்கடிகளையும் சந்தித்து வரும் நிலையிலும் இந்தியா பொருளாதார ரீதியாக நீடித்த வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அண்மையில் வெளியான நாட்டின் உள்நாட்டு உற்பத்திக்கான மதிப்பீடுகள் இதனை உணர்த்துவதாகவும் அவர் கூறினார். ஐநாவின் அமைதி காக்கும் நடவடிக்கை குறித்து வெளியுறவுத்துறை மேற்கு மண்டல செயலர் சிபி ஜார்ஜ் இன்று இந்திய ராணுவத்தின் தகவல் கட்டமைப்பு மற்றும் பயிற்சி பிரிவுக்கான துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விபுல் சிங்கலுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஐநாவின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கு முக்கிய பங்களிக்கும் நாடாக இந்தியா உள்ள நிலையில் அமைதி காக்கும் படைக்கு தேவையான ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரை ஒதுக்கீடு செய்வது குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உக்ரைனுடன் அமைதி உடன்படிக்கை ஏற்படுமாயின் மேற்கத்திய நாடுகளின் அமைதி காக்கும் படையை அங்கு பணியமர்த்தும் திட்டத்தை ரஷ்யா நிராகரித்துள்ளது. மாஸ்கோவில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் திருமதி மரியா சக்ரோவா, இந்த படைகளின் செயல்பாடு ரஷ்யாவுக்கு எதிரானதாகவே இருக்கும் என கூறினார். இதுபோன்ற யோசனை மிகவும் ஆபத்தானது என்றும் பேரழிவைத்தான் ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் உஷுவாங் ஜெங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கியோகோ ஒகமுரா தாய்லாந்தின் பிலிபுக் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சகஜா யமளப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 77 ரன் வித்தியாசத்தில் கேரளாவை வென்றது. அகமதாபாத்தில் இன்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் விளையாடிய தமிழக அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 294 ரன் எடுத்தது. 295 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கேரள அணி 40.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 217 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்துவும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தகுதிச்சுற்று ஆட்டங்களுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகுதிச்சுற்று ஆட்டங்கள் நேபாளத்தில் வரும் 14ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஒருமைப்பாட்டு சுற்றுலா மேற்கொண்டிருக்கும் அருணாச்சல பிரதேச மாணவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். நாடு முழுவதும் தரமான பாதுகாப்பான சாலை போக்குவரத்தை உறுதி செய்யுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பான பொது நிர்வாகத்திற்கு செயற்கை நுண்ணறிவுடன் மனித நுண்ணறிவையும் இணைப்பது அவசியம் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் உஷாங் செங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.